பிதாவே, இந்த நாளிலும் உம்முடைய வசனம் புறப்பட்டு வெளியே வறுமையாய் திரும்பாது என்று சொன்னீர். உமது வெளிச்சத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள இதை வீடியோ மூலமாக அல்லது ஆடியோ மூலமாக கேட்கிறவர்கள் வெளிச்சம் அடையவும் விடுதலை அடையவும் செய்வீராக. தேவாவியானவரே, நீரை ஆளுக செய்யும். இயேசுவின் நாமத்திலே ஆமென். மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டதன் காரணமே ஆளுகை செய்வதற்காக. பூமி கர்த்தருடையது, அதை ஆளுகை செய்யும் பொறுப்பு தமது பிள்ளைகளுக்கு கொடுத்தார். மனுஷன் ஆளுகை செய்யும் அந்த அதிகாரத்தை பெற்றிருந்தான். ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் அதை காக்கவும் தேவன் கட்டளை கொடுத்திருந்தார். அவனே அதிபதியாக இருந்தான். எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை, நோய் இருக்கவில்லை, மரணம் இருக்கவில்லை, கவலை இருக்கவில்லை, குறைவு இருக்கவில்லை, ஒன்றுமே அங்கே இல்லை. ஆனால் தேவன் அவனுக்கு ஒரு கட்டளையை மட்டும் கொடுத்தார், தமது வார்த்தையை கொடுத்தார். அங்கே இருக்கும் மரத்தின் எல்லா கனிகளையும், எல்லா அந்த மரங்களின் கனிகளையும் தாராளமாக நீங்கள் சாப்பிடலாம். ஆனால் நன்மை தீமையை அறியத்தக்க அந்த மரத்தின் கனியை நீங்கள் சாப்பிடக்கூடாது. அதை சாப்பிடும் நாளிலே, அந்த நாளிலே நீங்கள் சாவீர்கள். You die the day that you eat. The actual Hebrew says, in dying you shall die. நீ செத்துக்கொண்டு சாவாய். அதுதான் எபிரிய சரியான அந்த பாஷை சொல் போடப்பட்டிருக்கிறது. அதிகாரத்தை பெற்ற மனிதன் தேவனோடு சேர்ந்து ஆளுகை செய்ய வேண்டியிருந்த நேரத்திலே காட்டு மிருகமாகிய பாம்பு ஏதேன் தோட்டத்துக்குள்ளே வர அனுமதித்தான். So the snake came. He did nothing. அவன் அதை இட்டு ஒன்றுமே செய்யவில்லை. அவனுக்கு கொடுத்த அந்த பொறுப்பு அதிகாரத்திலே அவன் அதை இட்டு ஒன்றும் செய்யவில்லை. பாம்பு தோட்டத்து பிராணி அல்ல, மிருகம் அல்ல, அது காட்டு பிராணி, the beast of the field. ஆனால் அது உள்ளே வர அவன் அதை அனுமதித்தான். அது மட்டுமல்ல, அந்த பாம்பின் உருவத்தினூடாக வேறு ஒரு வழி இல்லை என்று பிசாசு ஏற்கனவே விழுந்து போன நிலையிலே தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்து தள்ளப்பட்ட லூசிஃபர் அந்த பாம்பினூடாக தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சிக்க அவன் திட்டமிட்டான். அந்த பாம்பு ஏவாளோடு பேசியது. சந்தேகத்தை அங்கே மனதிலே போட்டது. பாம்பு பேசும் பொழுது ஆதாம் அதை கொன்றும் செய்யவில்லை. மரத்தின் கனிகளை எல்லாம் நீங்கள் புசிக்க கூடாது என்று தேவன் சொன்னாரா? அவள் தாடுமாறினாள். எல்லா கனிகளையும் நாங்கள் புசிக்கலாம் என்று சொன்னால் அது பிழை. தாராளமாய் புசிக்கலாம், சாப்பிடலாம். ஆனால் இந்த நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை நீங்கள் சாப்பிடக்கூடாது. சாப்பிடும் நாளிலே நீங்கள் சாவீர்கள். அதை சாப்பிடவும் கூடாது, தொடவும் கூடாது என்று சொன்னால் அப்படி தேவன் சொல்லவில்லை. வார்த்தை எல்லாம் மாறி போனது. தேவன் கொடுத்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளவில்லை. அவருடைய வார்த்தைகள் ஜீவ வார்த்தைகள். இவை யாவையும் திறந்த கண்ணோடு பார்த்து கொண்டிருந்தான் ஆதாம், முதல் மனிதன், முதலாவது மனிதன். சாத்தான் பாம்பினூடாக ஏவாளை வஞ்சித்தான். இன்றைக்கும் இந்த பாம்பு எத்தனை கோடிக்கணக்கான ஜனத்தை வஞ்சிக்கிறது. தேவன் சொன்னார், இதை சாப்பிடும் நாளிலே நீங்கள் சாவீர்கள். அதாவது மரணம் அங்கே உடனடியாக உள்ளே வரும், அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். மரணம் ஒரு நிலை மட்டுமல்ல, மரணம் ஒரு ஆவி. Death is not just a condition, it's a demon spirit. It comes from Satan. அது சாத்தானின் இடத்திலே இருந்து வரும் ஒரு ஆவி. தேவன் ஜீவ ஊற்றாக இருக்கிறார், the fountain of life, உயிர்களின் ஊற்று. சாத்தானிடத்தில் இருந்து வரும் ஆவி மரணத்தின் ஆவி. Brother, the first demon spirit that came into Eden is the spirit of death. அந்த ஏதேன் தோட்டத்திலே மிக தந்திரமாக நுழைந்த அந்த பாம்பினூடாக அந்த சாத்தானின் ஆவியின் பெயர் என்ன தெரியுமா? மரணத்தின் ஆவி. சிலர் அதை யமன் என்று சொல்லுவார்கள். கேள்விப்பட்டிருக்கிறாயா? சிலர் அதை கண்களாலே காண்பார்கள். மறிக்கும் பொழுது, மறிக்க அந்த நேரத்திலே அந்த ஆவி அவர்களை விட்டு பிரியும் பொழுது அந்த அந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா புலம்புவார்களும். ஒரு கிறிஸ்தவ சகோதரி அந்த மாதிரி புலம்பினாலும், மதம் என்கிற அந்த பிடியில இருந்து கிறிஸ்தவ மதம் ஜன்னலை சாத்தும்படிக்கு சொன்னால், பூடுங்க 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 அந்த ஜன்னல் பூடுங்க, அந்த வந்துட்டாங்க வந்துட்டாங்க வந்துட்டாங்க. மரணம் ஒரு நிலை மட்டுமல்ல, மரணம் ஒரு ஆவி. வெளிப்படையாகவும் 6:8 அங்கே ஒரு மங்கலான குதிரையிலே ஒரு மனிதன் அங்கே உட்கார்ந்திருக்கிறான். அவனுடைய பெயர் மரணம். The name of that spirit is death. மரணம் ஒரு ஆவி, மரணமும் ஒரு நிலை. வேத புத்தகத்திலே சகோதரர்களே, மரணம் என்று சொன்னால் பிரிவு என்ற அர்த்தம். தேவன் என்ன சொன்னார்? இதை சாப்பிடும் நாளிலே நீங்கள் சாவீர்கள், அதாவது என்னை விட்டு பிரிக்கப்படுவீர்கள். தேவனுடைய ஜீவனை விட்டு மனிதன் பிரிந்தான். Cut off from the fountain of life. மரணம் என்றால் பிரிவு என்ற அர்த்தம். ஆவியும் ஆத்மாவும் மரணத்திலே சரீரத்தை விட்டு பிரிகிறது. அதான் ஒருவன் கவிஞன் சொன்னான், கூடு விட்டு ஆவி போனால், கூடு என்றால் சரீரம் உடல், கூடு விட்டு இந்த சரீரத்தை விட்டு உன்னுடைய ஆவி உண்மையான உள்ளான மனுஷன் வெளியே போனால் கூடவே வருவது என்ன? ஒன்றும் இல்லை. மனிதன் கீழ்ப்படியாமையினாலே, முரட்டாட்டம் பண்ணினதனாலே, தன் சொந்த சித்தத்தில் இருக்க விரும்பினதனாலே மரணத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டான். மரணம் உள்ளே வந்தது. It just came inside. உள்ளுக்கு வந்து தேவனுடைய ஜீவனை விட்டு அவனை பிரித்தது. அதன் பிறகு இந்த பாவத்தினூடாக இந்த உலகத்துக்குள்ளே வந்த எல்லா மனிதர்களும் மரணத்தின் அந்த நிலையோடு தான், பிரிவாக இருக்கும் நிலையிலே தான் பிறக்கிறார்கள். அநேகமானவர்கள் மரணத்தின் ஆவியோடு பிறக்கிறார்கள். சில பிள்ளைகள் மரணத்தின் ஆவியோடு பிறக்கிறது. அந்த பிள்ளை வயிற்றிலே கற்பந்தரிக்கப்படும் பொழுது இவர்கள் மரணத்தின் வார்த்தைகளை பேசினதினாலே அந்த மரணத்தின் ஆவி அந்த பிள்ளைக்குள்ளாக பூந்து விடுகிறது. மரணம் ஒரு ஆள், அது ஒரு சரீரம் இல்லாத ஆவி. முரட்டாட்டத்தினூடாக இந்த மரணத்தின் ஆவி மனுஷனை ஆட்கொண்டது. அதனாலே உலகத்தின் ஜனங்கள் அனைவரும் மரிக்கிறார்கள். பிறக்கோரு காலம், இறக்கோரு காலம், அது பாவத்தின் பின் வந்த ஒரு காரியம். அதற்கு முன் ஒன்றுமே இல்லை. மனிதர்கள் மட்டும் மரிக்கவில்லை, மரங்கள் மரிக்கிறது, செத்து போகிறது. பார்த்துட்டு சில மரங்கள் பட்டு போவது இல்லையா? அதன் பிறகு பார்த்தால் உயிரே இல்லை. மிருகங்கள் மரிக்கிறது. இது தேவனுடைய ஒழுங்கு அல்ல. மரணம் ஒரு சாதாரண இயற்கையான காரியம் அல்ல. நோ, மரணம் முரட்டாட்டத்தினாலே வந்த காரியம். மனிதன் சுதந்திரமாக இருக்க நினைத்ததனாலே வந்த காரியம். அவன்தான் கதவை திறந்தான் அது உள்ளே வருவதற்கு. மனிதன் தன் குருட்டாட்டத்திலே இப்பொழுது என்ன செய்கிறான்? தன்னை விட்டு பிரிக்கப்பட்ட ஜீவன் உள்ள தேவனை தேட ஆரம்பிக்கிறான். மரணத்தை உள்ளே வைத்திருந்து, பிரிவங்கிற இருள் உள்ளே அவன் வைத்திருந்து, கண்கள், ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்பட்டு இப்பொழுது அவன் பல வழிகளை தெரிவு செய்கிறான். அந்த பல வழிகளின் பெயர்கள் தான் மதங்கள். இன்றைக்கு எத்தனையோ ஆயிரம் மதங்கள் இருக்கிறது. அது மனுஷனுடைய கண்டுபிடிப்பு, அவன் உற்பத்தி பண்ணிய காரியம். எந்த ஒரு மதமும் அவன் இழந்து போன உயிரை கொடுக்க முடியாது. No religion can give what he lost, life. எந்த ஒரு மரணமும், எந்த ஒரு மதமும் அந்த மரணத்தை விழுங்க முடியாது. அந்த மரண நிலையை, பிரிக்கப்பட்டிருக்கும் நிலையை மாற்ற முடியாது. தர்மம் செய்யலாம், எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுக்கலாம், எவரையும் நாங்கள் தீண்டாதிருக்கலாம், ஏதோ ஒரு மதத்தை பின்பற்றலாம், கோயிலுக்கு போகலாம், என்னவும் செய்யலாம். தண்டித்து இனி இல்லைன்ற நல்லவனாக நீ இருக்கலாம், ஆனால் அது உன் மரண நிலையை மாற்ற முடியாது. அந்த பிரிவை மாற்ற முடியாது, ஒருவராலும் முடியாது. மனிதனுக்கு தெரிந்த ஒரு வழியுண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று ஞானத்தை பெற்று சொலமன் சொன்னான். நீதிமொழிகள் 14:12. A way that seems right to a man, but he does not know its end is the death. The ways of death, அதன் முடிவு மரண வழிகள். எதுவும் இப்பொழுது அவனுக்கு பழைய நிலைமையை கொடுக்க முடியாது. மனுஷனுக்கு இப்பொழுது தேவையானது ஒரே ஒரு காரியம். அவனுக்கு தேவை உயிர், அவனுக்கு தேவை ஜீவன். He needs life. அவனுக்கு போதனை தேவை அல்ல, மதம் தேவை அல்ல, அவனுக்கு வேற எந்த ஒரு காரியமும் தேவை அல்ல. அவனுக்கு தேவையானது ஜீவன். அந்த பிரிவு, அந்த மரண நிலை விழுங்கப்பட வேண்டி இருக்கிறது. தேவனோடு மறுபடியுமாக அவன் இணைக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. சகோதரர்களே, இன்றைக்கு இலங்கையை எடுத்து பார்த்தால் நீங்கள், நான் அறிந்த வரையிலே இந்து மதம் இருக்கிறது, பௌத்த மதம் இருக்கிறது, இஸ்லாம் மதம் இருக்கிறது, கிறிஸ்தவ மதம் இருக்கிறது. இப்பொழுது நான் கூறிய இந்த நான்கு மதங்கள், இவைகளில் எதுவும் ஒன்றாகிலும் தேவனுடைய ஜீவனை விட்டு பிரிக்கப்பட்டிருக்கும் எந்த ஒரு மனுஷனையும் அவரோடு மறுபடியும் சேர்க்க அல்லது அவனுக்குள்ளே தேவனுடைய ஜீவனை கொடுக்க ஒரு காலம் எந்த நேரத்திலும் முடியாது. நீ பரம்பரை கிறிஸ்தவனாய் இருக்கலாம், சில சமயம் நீ வேத புத்தகத்தையும் வைத்திருக்கலாம். கேள்வி என்ன தெரியுமா? ஜீவன் உள்ளே வந்திருக்கிறதா? நீ சபை அங்கத்தவனாய் இருக்கலாம், 35 வருஷம் நீ பல கேசட்ஸ்கள் வச்சிருக்கலாம். ஜீவன் உள்ளே வந்திருக்கிறதா? அதுதான் மிக பெரிதான கேள்வி. Has life entered you? It's so important. மனுஷனுக்கு தேவை ஜீவன் கிறிஸ்தவ மதம் அல்ல, மனுஷனுக்கு தேவை ஜீவன் இந்து மதம் அல்ல, மனுஷனுக்கு தேவை ஜீவன் பௌத்த மதம் அல்ல, இஸ்லாம் மதம் அல்ல. இவை எதுவுமே ஜீவனை கொடுக்க முடியாது. அவைகள் எல்லாம் சில சில நல்ல போதனைகளை சொல்லலாம், சில நல்ல வழிகளை காண்பிக்கலாம், ஆனால் எதுவுமே மனுஷன் தேவனோடு ஒப்புரவாகும்படி அவன் நித்திய காலமாக தேவனுடைய திட்டத்திலே ஜீவிக்கும்படிக்கு அவனுக்கு அந்த உயிரை, அந்த ஜீவனை ஒரு காலம் கொடுக்க முடியாது. எந்த ஒரு போதகரும் கொடுக்க முடியாது, எந்த ஒரு சபையும் கொடுக்க முடியாது, எந்த கிறிஸ்தவ சபையும் கொடுக்க முடியாது. இன்றைக்கு உன் இருதயத்திலே அதை வைத்துக்கொள். சொல்ல போனால் சில சபைகள் உயிருள்ள சபை என்று பெயர் கொண்டதாக இருக்கலாம், ஆனால் உள்ளே அங்கே நடமாடுவது மரணம். இதை கேலியாக நான் சொல்லவில்லை. வெளிப்படுத்தப்பட்டதிலேயே, அந்த வெளிப்படுத்தப்பட்ட புத்தகத்திலேயே நாங்கள் வாசிக்கும் பொழுது, அந்த முதல் 2-3 அந்த அதிகாரங்களிலே, நீ செத்தவனாய் இருக்கிறது உனக்கே தெரிகிறது இல்லை என்று சொல்கிறார். யுவர் டெட். உனக்கு எல்லாம் சௌகரியம் என்று சொல்கிறாய், பட் யுவர் டெட். சில மனதாலே அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு கொஞ்சமாக அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்ட அதன் பிறகு அவர்கள் அதை விட்டு விலகினதுனாலே யூதாவின் புத்தகம் அந்த 14 வசனத்திலே 2 தரம் செத்தவர்களாயிருக்கிறார்கள். எதுவும் ஜீவனை கொடுக்க முடியாது. இன்னொரு சபைக்கு தேவன் சொன்னார், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருக்கிறாய், பட் யுவர் டெட். நீ செத்தவனாய் செத்து போயிருக்கிறாய். அப்படியானால் சபை எப்படி ஜீவனையும் கொடுக்க முடியும்? Man needs life, not church, not religion. மனிதனுக்கு தேவையானது ஜீவன், மதம் அல்ல, கிறிஸ்தவ மதமும் அல்ல. அந்த முரட்டாட்டம் பண்ணின அந்த நாளிலே மரணம் உள்ளே வந்தது, மரணத்தின் ஆவி உள்ளே வந்தது. அதன் பிறகு ஒருவர் பின்னொருவராக மறிக்க ஆரம்பித்தார்கள். காயினை அந்த ஆவி பிடித்து ആബേലെ കൊല ചെയ്തത്? പൊറാമയിനാലേ. അതിന് പിറകു മരണം ആട്കൊണ്ടത് ഇന്നമും ആട്കൊണ്ടുകൊണ്ടേ ഇരിക്കുന്നത്. தேவனை விட்டு பிரிந்திருக்கிற அவருடைய ஜீவன் இல்லாத ஒவ்வொருவரும் மரித்திருக்கிறார்கள். அவர்கள் சரீர பிரகாரமாக நடந்து தெரியலாம். Let me tell you, the world is ruled by dead men. உலகம் செத்தவர்களாலே ஆளப்படுகிறது. அதனாலே ராஜாக்களுக்கும் ஜனாதிபதிகளுக்கும் எல்லாருக்குமா ஜபிக்கும்படிக்கு தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அவர்கள் இருளிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். என்ன இருள் என்று கேட்கிறாயா? மரணத்தின் இருள். மரணம் ஒரு நிலை மட்டுமல்ல, மரணம் ஒரு ஆள். இந்த மரணம் சகோதரர்களே பல வழிகளிலே தனிப்பட்டவர்களின் குடும்பங்களையும் அது தாக்குகிறது. சில சாபங்கள் இருக்கும் அந்த குடும்பங்களிலே, அந்த தொடரும் குடும்பங்களிலே காலத்துக்கு முன்பாக மரிக்கும் அந்த நிலைமையை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த மரணத்தின் ஆவி சில வழிகளை கையாளும். சிலவற்றை உங்களுக்கு கூறப்போகிறேன். நோயின் மூலமாக எத்தனையோ பேர் கொல்லப்படுகிறார்கள். அக்ரி வித் மீ? ஏற்றுக்கொள்கிறீர்களா? எஸ். நோயை அது உபயோகிக்கிறது. சில நோய்கள் சந்ததி சந்ததியாக தொடர்ந்து போகிறது. அதே நோய் தாய்க்கிருந்தது பிள்ளைக்கு வருது, பிள்ளைக்கு இருந்தது அங்கால வருது. விபத்துக்கள் மூலமாக மரணத்தின் ஆவி கொள்ளுகிறது. ஆக்சிடென்ட்ஸ். உன் குடும்பத்தை ஆராய்ந்து பார். தற்கொலையின் மூலமாக அது கொல்லுகிறது. மரணச்சினாவை சதா குற்றச்சாட்டுகளையும் அல்லது பலவிதமான கவலைகளையும் போட்டு 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 எந்த நேரத்திலும் அந்த சிந்தனைகளாலே வறட்சி வறட்சி வறட்சி, ஏன் இருக்கிறா, ஏன் இருக்கிறா, ஏன் இருக்கிறா, இன்னும் சாகு, எதையாவது குடி, எதையாவது குடி, இதுதான் நல்ல நேரம். இப்படியாய் பேசுவது தேவன் அல்ல, அது பாம்பு, அது பிசாசு, அது சொல்லை நீ கேட்காதே. இது மரணத்தின் ஆவி. சில சொல்லுவார்கள், இறந்து போன என்னுடைய தாய், இறந்து போன என்னுடைய தகப்பன், இறந்து போன என்னுடைய பிள்ளை என் கனவிலே வந்து என் கையை பிடித்து இழுக்கிறார்கள். வா வா வா, நீ வா, நீ இருக்காதே, நீ வா என்று சொல்லி இழுக்கிறார்கள் என்று. இதை பல இடத்தில் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஊழியத்திலே பலருடைய எண்ணம் என்ன? மெய்யாகவே இவர்கள் இறந்து போன தகப்பன் அல்லது இறந்து போன சாய் அல்லது இந்த பிள்ளை வந்து அங்கால உலகத்துக்கு இவர்களை கூப்பிடுகிறது என்று. எலை ஒரு காலம் இல்லை. வஞ்சிக்கும் மரணத்தின் ஆவி. It's called a familiar spirit, but it's actually the spirit of death. Come to take that person. அந்த சகோதரி, அந்த சகோதரனை இந்த உலகத்தை விட்டு எடுத்து போட அந்த சொற்பனத்திலே வந்து அந்த தொடர்பை வைக்கிறது. அது ஒரு பாம்பு. பாம்பு பேசும். ஒரு பிள்ளைக்கு நான் ஜபிக்கும் பொழுது நீங்கள் கேள்விப்பட்டு மற்ற அந்த கேசட்ஸிலே வாய்ச்சால போய் ஒன்றுமே கிடையாது, அங்கே உயிரே கிடையாது, சோர்ந்த நிலை. நான் என்ன சைக்கிளில் கொண்டு வந்தாலும் செத்து போச்சு. அதனுடைய தகப்பன் இங்கே இருக்கிறார். நான் ஜெபம் பண்ணியதும் அங்கே ஒன்றும் நடக்கவில்லை. ஆனால் நான் ஜெபம் பண்ணி என் அறைக்கு நான் போனதும் அந்த தாய் முன்பாக உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அவள் ஒரு பெரிய ஒரு நாகபாம்பு அவனுடைய தலைக்கு வெளியாலே வந்து, அந்த பிள்ளையினுடைய தலைக்கு வெளியாலே புறப்பட்டு வந்து அறைச்சுவராக இருந்த எங்களது அந்த ஜெப மண்டபத்துக்கு வெளியே போய் அந்த சுவராலே ஏறி வெளியே போய் மறுபடியும் எட்டி பார்த்து என்னை இந்த பிள்ளையிலே இருந்து கலைத்தாய், மற்ற பிள்ளையை நான் விட மாட்டேன். நான் வெளியே வந்ததும் அறையை விட்டு இவள் புலம்ப ஆரம்பித்தான். அவள் நடந்ததை சொன்னாள். எனக்கு நம்ப கஷ்டமாக இருந்தது. உனக்கு நம்ப கஷ்டமாக இருந்தால் பயப்படாது, எந்த பிரச்சனையும் இல்லை. I had so much a difficulty. Na yosichen aandavar idu eppadi na nambrade apadiyanal naan eludhi vaitha puthagathile 3rd adhigaram adhyamathai nee nambradillai. யார் எவளோடு எவாளோடு பேசியது? பாம்பு பேசியது. உடனே நான் கட்டளை கொடுத்தேன், அங்கே ஒன்றுமே அப்படி நடக்கவில்லை. அவர்கள் எல்லாரும் இப்பொழுது அந்த இரண்டு பிள்ளைகளும் 25, 26 அல்லது ஆகி மேல் மிச்சமாக வயது தான், அவர்கள் நன்றாயிருக்கிறார்கள். இந்த மரணச்சினாவி நோயை உபயோகிக்கலாம், விபத்துக்களை உபயோகிக்கலாம், தற்கொலை உபயோகிக்கலாம், கொலைகளை உபயோகிக்கலாம், இந்த மாதிரி அழிவுகளை உபயோகிக்கலாம். யோபியனுடைய குடும்பத்திலே அங்கே ஏத்தியாக அழிவு வந்ததாக என்று நாங்கள் பார்க்கிறோம். இல்லை, பிசாசு அந்த காற்றை அடிக்க பண்ணினான். அந்த காற்று வந்து அடித்ததும் வீடு அப்படியே உடிந்து விழுந்து அதுக்குள்ளே இருந்தவர்கள் செத்து போனார்கள். யோபியின் பிள்ளைகள் எத்தனை பேர் அதை வாசிச்சிங்க? ரைட், பாருங்கள் எவ்விதமாக அந்த மரணத்தினாவி உள்ளே வந்ததுண்டு. இனி அடுத்ததாக இந்த மரணத்தின் ஆவி மிக தந்திரமாக உபயோகிக்கும் ஒரு காரியம், பலர் அதை கேட்டால் சிரிப்பார்கள், பகுதியாக சொல்லும் வார்த்தைகள். He uses words to kill people. வார்த்தைகளை உபயோகிக்கிறது. நாம் பேசும் வார்த்தைகள் மரண வார்த்தையாக இருந்தால் அந்த மரணத்தின் ஆவி உள்ளே வருகிறது. நீ கற்பவதியாக இருந்தால் அந்த ஆவி உன் பிள்ளையையும் தாக்கும். ஏன்? நீ பிழையான கேடான மரணத்தின் வார்த்தைகளை நீ பேசும் பேசுகிறபடியால் இருந்து என்ன, நான் இனி இந்த மனுஷனோட சேவிக்கிறத விட நான் செத்து போகலாம், அல்லது இந்த பிரச்சனையை நான் தாங்க முடியாது, நான் சாக போகிறேன், ஐயோ நான் கெதியாய் சாகட்டும், இதனால் இனி தாங்க முடியாது. நெருக்கமான நேரத்திலே, உபத்திரவமான நேரத்திலே இந்த ஆவி வந்து உடனடியாக இந்த வாயை பிடித்து பேச ஆரம்பிக்கிறது மரண வார்த்தைகளை. நீதிமொழிகள் 18:21 கூறுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே, அதை விரும்புகிறவர்கள் அதனுடைய கனியை சாப்பிடுவார்கள், அதை விரும்புகிறவர்கள் சாப்பிடுவார்கள். இஸ்ரவேல் ஜனம் தேவனுடைய திட்டத்துக்குள்ளாய் நுழைவதற்கு முன்பதாக இந்த ஆவி வந்து அவர்களை பிடித்தது. குழப்பத்தின் ஆவி அவர்களை வந்து பிடித்து நெருக்கத்துக்கூடாக அவர்கள் என்ன சொன்னார்கள்? தேவனுடைய ஜனம் இன்னும் கொஞ்ச தூரம் இருக்கிறது, தேவனுடைய ஆசீர்வாதத்தின் இடத்துக்குள்ளாய் நுழைவதற்கு முன்பதாக அற்புதங்களை ருசித்தார்கள், செங்கடலை கடந்தார்கள். முன்பு ஒரு காலம் அப்படி நடக்கவில்லை. தேவன் மோசே அவர்களுக்காக அனுப்பி வைத்திருந்தார், மிகுந்த ஆவலாக இருந்தார் அவர்களை அந்த ஆசீர்வாதத்தின் அந்த கானானுக்குள்ளே கொண்டு போவதற்கு. என்ன நடக்கிறது என்பதை பாருங்கள். எகிப்திலே சவக்காலை இல்லையா? அங்கே சவக்குழிகள் இல்லையா? எதற்காக நாங்கள் இங்கே வந்து சாக வேண்டும்? நாங்கள் செத்தால் நல்லது, நாங்கள் அங்கேயே செத்திருந்தால் நல்லது, எதற்காக வனாந்தரத்தில் வந்து சாக வேணும்? இப்படியாக வாயினுடாக சாவின் வார்த்தைகளை பேசினார்கள், தொடர்ந்து பேசினார்கள். பலர் நீங்கள் நினைக்கலாம் தேவனால் கூடாத காரியம் இல்லை என்று. இல்லை, இருக்கிறது. அவர்களுடைய இருதயங்களை தேவன் மாற்ற முடியவில்லை. அவர்கள் சித்தத்துக்கு விரோதமாக அவர் போகவும் மாட்டார். உன் வார்த்தையின் மொழிகளுக்கு மேலாக தேவன் எதையும் செய்யவும் மாட்டார். You want to die? God will say, okay. நீ மறிக்க விரும்பினால் ஒரேபடியாக நின்றால் தேவன் சொல்லுவார், எனக்கு மனவரச்சம், ஆனால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, அது உன்னுடைய சித்தம். அதனாலதான் சிலருக்கு நீங்க போய் ஜெபம் பண்ணும் நேரத்திலே அங்கே ஒன்றுமே நடப்பதில்லை, அவர்கள் 2-3 நாளில் மறித்து போகிறார்கள். எல்லா நேரமும் அல்ல, இது பல நேரங்களில் நடக்கிற காரியமே. அவர்கள் உள்ளே மரணத்தை விரும்புகிறார்கள். அவர்களால் இனிமேல் இந்த வாழ்க்கையின் நெருக்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. இங்கே இருக்கிறத விட அங்கால போகிறது நல்லது,
சிலர் சொல்ல கேள்விப்பட்டு நான் சிறுவயதாக இருக்கும் பொழுது சும்மா இருமனை இந்த கதைகளை விடு. என்னுடைய இனத்தவர்கள் சிலர் சொல்லியிருக்கிறார்கள், காடு வாண்டதுமெனை வீடு போகண்டது, சும்மா விடு. நாம் சிரிக்கிறோம் அல்லவா? இயேசு சொன்னார் 12:23 மற்றையு, மனுஷர்கள் பேசுகிற ஒவ்வொரு பகுடியான வார்த்தை, ஐரில் வேர்ட் என்றால் பகுடி, நான் பகுடி சொன்னேன், ஐ ஜஸ்ட் டோல்ட் ஃபார் எ ஜோக். நீ பகுடிக்கு சொல்லலாம், அந்த மரணத்தின் அவை பகுடியாக எடுக்காது, அது சீரியஸாகத்தான் எடுக்கும், அது பகுடியாக எடுக்காது, ஒற்று காலமும் எடுக்காது. அதனுடைய இராவொழிப்பு முழுவதுமாக வேலை செய்கிறது எல்லாமே உன்னை தேவதிட்டம் நிறைவேறுவதற்கு முன்பதாக நீ சாகவனும், நீ சாகவனும். அதனால் தான் இயேசு வந்ததும் அவர் என்ன சொன்னார், யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் கொடுக்கும்படிக்கு வந்தேன். He never came to establish a religion called Christianity. Oh, I tell you, some many people will have to be delivered from a religion, a religious nonsense called nowadays Christianity. And the soul கிறிஸ்தவம் என்கிறது வேத புத்தகத்திலே இல்லை. இயேசு கிறிஸ்தவ அந்த இதற்கு எந்த விதமான தொடர்பு கொண்டவரும் அல்ல. கிறிஸ்தவம் என்றதுக்கு அவர் தம்முடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் சொந்தமானவர். அதனாலே தான் மனுஷனுக்கு தேவையானது என்ன என்பதை அறிந்து அவர் வந்து என்ன சொன்னார், ஐ கேம் டு கிவ் லைஃப், நான் ஜீவன் கொடுக்கும்படிக்கு நான் வந்தேன், அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடையும்படிக்கு நான் வந்தேன், அது பெருக்கெடுத்து உள்ளே இருந்து ஜீவன் அதியாய் வெளியே புறப்படவும், மற்றவர்கள் இருள் மரண இருளின் அந்தகாரத்தில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் உன் மூலமாக வெளிச்சம் அடைந்து அவர்களும் அந்த ஜீவனை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக உன்னை அவர் ஸ்தாபித்திருக்கிறார். மனுஷனுக்கு தேவையானது ஜீவன், மதம் அல்ல. தேவனுடைய ஜனத்துக்கு எந்த ஒரு மதமும் இல்லை, வாய் திறந்து சொல்லாதே, நோ ரிலிஜன். விழுந்து போன குருட்டாட்டத்திலே மனுஷன் கண்டுபிடித்த வழிகள் தான் மதங்கள். வழி தெரியாத நேரத்திலே தன்னுடைய வழிகளை கண்டுபிடித்தான். இயேசு வந்தார், அவர் சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். ஜீவன் ஒரு சபையிலே இல்லை, ஜீவன் எந்த மதத்திலேயும் இல்லை, ஜீவன் போதகரிலே இல்லை, ஜீவன் தேவகுமாரனுக்குள்ளாக இருக்கிறது. அவரே ஜீவன், அவரே ஜீவன். He is life. He is life. அவரே ஜீவன். இதுதான் அநேக பேருக்கு தெரியும். நோ புறம்புற கிறிஸ்தவங்க பிரதர், பாட்டன் பூட்டி எல்லாரும் கிறிஸ்தவங்க, ஆஹா, அவங்க பாட்டன் தான் இந்த கோயிலை கட்டினாங்க, என்ன உள்ளே வந்தால் மரணம் மணக்குது மணக்குது. ஆக்சுவலி யூ கேன் ஃபீல் டெத் இன் சம் பில்டிங்ஸ், சில கட்டிடங்களுக்குள்ளே மரணத்தை தொடலாம், அவ்வளவு இருள். சோ நாம் எதையும் பகுடிக்கு சொல்ல முடியாது. ஒரு சகோதரன் சொன்னார், அப்படின்னு தகப்பனார் அமெரிக்காவிலே, என்னுடைய தகப்பனார் 50 நோய் வந்து செத்தார், நானும் அந்த மாதிரி தான் போகிறோம் போல இருக்குது. பாருங்க, இது கேட்ட உடனே இன்னும் ஒரு 5-6 பேர் சிரிக்கிறாங்க. ஏ, அது ஒரு படி மாதிரி, அப்படி படி ஆக்கிட்டு அவர் திரும்பி திரும்பி அதை சொன்னார். 49 அந்த தகப்பனுக்கு வந்து அந்த வருத்தம் அவருக்கு வந்தது. ஹாஸ்பிட்டல் கொண்டு அட்மிட் பண்ணாங்க. 50 முடிந்து அடுத்த நாள் மறைத்தார். மரணமும் ஜீவனம்
நாவின் அதிகார சிறை.
எத்தனையோ பேருடைய கதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். வாயினால் அறிக்கை பண்ணி கூப்பிட்டு எடுப்பார்கள், நான் கலங்காலம் இருக்க மாட்டேன் என்று நினைக்கிறேன். என்னுடைய ஒரு ஆன்டி ஒரு ஆள் சொன்னாள், நல்ல ஞாபகம், நான் வீட்டை விட்டு என்னுடைய கசின் பிரதரோடு நான் வெளியே போகிறேன், என்னுடைய தாயாரோடு அவள் பேசிக்கொண்டிருக்கிறாள், நான் கனகாலம் இருக்க மாட்டேன். 2-3 மாதங்களிலே மறித்து போனாள். மரணமும் ஜீவனும் நாவினால், இந்த மரணத்தின் ஆவி வார்த்தைகளால் கொல்லுகிறது. மரணம் ஒரு நிலை மட்டுமல்ல, அது ஒரு ஆவி. சரி, வார்த்தைகள் ஜீவனை கொடுக்கலாம், வார்த்தைகள் மரணத்தை கொண்டு வரலாம். Words have power to heal and give life, and words have power to bring death, to bring sickness. காய்ச்சல் எனக்கு வருகிறது போல இருக்கிறது, எனக்கு இருமல் பிடிக்கிறது போல இருக்கிறது. When we speak that way, it comes. உன் வாயின் மொழிகளால் நீ பிடிபட்டாய். வாயின் சொற்கள் பொல்லாத காரியம், எனக்கு ஒன்றுமே சரி வாரதில்லை, சரி முடிந்தது. அதனால்தான் ஆண்டவருடைய கிருபையினால் இறக்கத்தினாலே தேவன் எங்களுக்கு இந்த அறிக்கை புத்தகத்தை கொடுத்து இப்பொழுது எல்லா இடத்திலும் அது போய்கொண்டிருக்கிறது. அதை பலர் நீங்கள் தேவனுடைய வார்த்தையாக, அவைகள் தேவனுடைய வார்த்தை தான், அது என்னென்ன வார்த்தைகள் பின்னாலே போடப்பட்டிருக்கிறது, அதை நீங்கள் தொடர்பாய் அறிக்கை பண்ணுகிறீர்கள். சிலர் நான் கேள்விப்பட்டேன், ஆஃபீஸஸ் கந்தோர் வழிகளையும் இந்துக்களும் அதையும் அறிக்கை பண்ணுகிறார்களாம். ஆச்சரியப்பட்டேன். வாயின் வார்த்தைகள். யோவான் 5:24 இயேசு இவ்விதமாய் சொன்னார். யோவான் 5:24, என் வசனத்தை கேட்டு விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்பு குப்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குள்ளே உட்பட்டிருக்கிறான். பிரதர், the born again experience is you pass from death to life. மறுபடியும் பிறக்கிறது என்றால் இயேசுவை நீ விசுவாசித்தவரை உள்ளே நீ அழைக்கும் பொழுது பிரிவான நிலையை விட்டு தேவனோடு சேர்க்கப்படுகிறாய், மரணத்தை விட்டு ஜீவனுக்குள்ளாய் உட்படுத்தப்படுகிறாய். மனிதன் மாற வேண்டியது மரண நிலையில் இருந்து ஜீவனுக்குள்ளாய் உட்பட வேண்டி இருக்கிறது. மனிதன் மாற வேண்டியது இன்னும் ஒரு மதம் அல்ல. நோ, அவனுக்கு தேவை ஜீவன், இன்னும் ஒரு மதம் அல்ல. லைஃப், ஹி நீட்ஸ் லைஃப். இன்றைக்கு இருதய சிலை எழுதிவை, ஜீவன் உள்ளே வந்திருக்கிறதா, இருள் வெளியே போயிருக்கிறதா, அந்த மரணம் அல்லது வாயினாலே மறுபடியும் கூப்பிட்டு எடுக்கிறாயா? சகோதரர்களே, கவனமாய்கள். எத்தனையோ குடும்பங்களுக்கு நீ விடுதலை கொடுக்கலாம். ஆம், நோய் மாறுதே இல்லை, அல்லது சிலர் இருந்தால் இவள் கைவிடப்பட்டிருக்கிறார்களாம் என்று சொல்லி உனக்கு அறிவிக்கப்பட்டால் உடனடியாக தேவனுடைய பிள்ளையாயிருக்கும் உனக்கு என்ன தெரிய வேண்டும்? மரணத்தின் ஆவி வேலை செய்கிறது. நீ அவர்களுக்காய் அந்த நோயை கடிந்து கொள்ளும் பொழுது, அந்த நோய்க்கு விரோதமான அந்த கட்டளையிடும் வார்த்தைகளை பேசும் பொழுது, இயேசுவின் நாமத்திலே மரணத்தின் ஆவி வா வெளியே என்று சொல்லி கூப்பிட மறக்காது. இயேசுவின் நாமத்திலே வெளியேறு இந்த சகோதரியை விட்டு, இயேசுவின் நாமத்திலே. அடிக்கடி ஆபரேஷன் தியேட்டருக்குள்ளே போகிறார்களா? திரும்ப திரும்ப ஏதோ சிகிச்சை நடக்கிறதா? மரணத்தின் ஆவி வகை தேடுகிறது, எப்படியாவது கொல்லலாம் என்று. சில சொல்லுவார்கள், எல்லாம் நல்லபடியாய் நடந்தது, ஒரு பிழையுமே இல்லை, எல்லாமே நேரத்துக்கு நடந்தது, சர்ஜனும் வந்தார், எல்லாம் முறையாய் நடந்தது, ஆனால் காரணம் இல்லாமல் அந்த சகோதரன் செத்து போனான்.
நமக்கு தெரியும் என்ன காரணம். பயப்படாதே, தேவன் உனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்தார். எதற்காக உனக்கு எஸ் பிரைஸ் தி லார்ட். தேவன் இவைகளை கற்பிப்பதன் காரணம் தெளிந்த புத்தியாய் நாங்கள் நடப்பதற்கு, மற்றவர்களுக்கு வெளிச்சமாய் இருப்பதற்கு. அதுக்காகவே அவர் கற்பிக்கிறார். இயேசுவை நாங்கள் விசுவாசித்து அவரை உள்ளே அழைக்கும் பொழுது ஜீவன் உள்ளே வருகிறது, மரணத்தை ஜீவன் விழுங்குகிறது. அவன் மரணத்தை விட்டு, அந்த பிரிவின் நிலையை விட்டு அவன் ஜீவனுக்குள்ளே உட்படுத்தப்படுகிறான். இயேசுவோடு ஒன்றாயிருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாயிருக்கிறான். அதுதான் வேதம் கூறுகிறது. 25 செத்தவர்கள் தேவனுடைய குரலை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. ஒவ்வொரு சகோதரன் சகோதரி இந்த உலகத்தில் பிறக்கிறவர்கள் மரணத்தோடு தான் பிறக்கிறார்கள். நான் சொன்னேன், பிரிவோடு பிறக்கிறார்கள். எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்லை, நீ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலும் பரவாயில்லை, மரணம் அங்கே ஆட்கொள்கிறது. தேவனை விட்டு உன்னுடைய ஆவி பிரிந்திருக்கிறது. என்னுடைய ஆவியும் பிரிந்திருந்தது ஒரு நேரத்திலே. ஆனால் ஒரு நாள் வந்தது, ஏதோ ஒரு செய்தியிலே, ஏதோ ஒரு ஜெப கூட்டத்திலே, ஏதோ ஒரு இடத்திலே தேவன் உன்னை சந்தித்த பொழுதே தேவனுடைய ஜீவன் உள்ளே வந்தது. அவருடைய குரல் உன் ஆவிக்கு கேட்டது. உடனடியாக என்ன நடந்தது? ஜீவன் உள்ளே வந்தே அந்த மரணத்தை ஆட்கொண்டது. அதான் இயேசு சொன்னார், செத்தவர்கள் அதாவது தேவனை விட்டு பிரிந்திருக்கிறவர்கள் தேவகுமாரனுடைய குரலை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் ஜீவிப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கு நீ மறுபடியும் பிறந்திருக்கிறாயா? தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவின் குரல் உன் ஆவிக்கு கேட்டபடியினாலே உன்னுடைய மறுபிறப்பு நடந்தது. Because you heard the voice of the Son of God, you got born again. மெய்யாகவே சரீரத்திலே மரித்து போன லாசரஸ் இயேசு கிறிஸ்துவின் குரலை அவர் கேட்டான். 4 மரித்து போனான். அதுதான் அடுத்தபடியாக சொல்லுகிறார். அது பார், வசனம், ஏனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுள்ளவராய் இருக்கும்படிக்கு அருள் செய்திருக்கிறார். அவர் மனுஷகுமாரமாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் சவக்குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். பிரதர், அவர் இல்லாமல் மறித்தவர்கள், ஜீவன் இல்லாமல் மறித்தவர்கள், அவரை புறக்கணித்தவர்கள், ரட்சிப்பு அடையாதவர்கள், விடுதலை அடையாதவர்கள், தேவனுடைய ஜீவன் உள்ளே வராதவர்கள், இந்த சரீரத்திலே ஜீவிக்கும் காலத்திலே தேவனுடைய ஜீவன் உள்ளே வராமல் மறித்தவர்கள் நித்தியத்துக்குமாய் தேவனை விட்டு பிரிந்திருப்பார்கள். நீ இயேசு ஒன்றை ஒப்புவிக்க வேண்டியது இன்று நாளை அல்ல. இந்த சரீரத்திலே அந்த உள்ளே பிரிவு மரணம் இருக்கும் நேரத்திலே எவன் ஒருவன் மரிக்கிறானோ அவன் நித்தியத்துக்குமாய் தேவனை விட்டு பிரிந்திருப்பான். முதலாவது நாம் ஜீவிக்கும் பொழுது அவருடைய சுவிசேஷத்தை கேட்கவும் அவருடைய குரல் கேட்கத்தக்கதாயும் அவர் எங்களுக்கு சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார். சிலருக்கு 1 கிடைக்கிறது, சிலருக்கு 10 கிடைக்கிறது. இன்றைக்கு தட்டி போடாதே, உன்னை ஆராய்ந்து பார். தேவகுமாரனுடைய ஜீவன் உனக்குள்ளாய் வந்திருக்கிறதா? அந்த கேள்வி நீ கேட்கத்தான். உன் வாழ்க்கை மாறி இருக்கிறதா? இன்னமும் ஏமாற்றி கொண்டு திரிகிறாயா? இன்னமும் நடிக்கிறாயா? இன்னமும் பலவிதமான பொய்களை ஊதி கொண்டு திரிகிறாயா? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறாயா? சபையிலே என்ன நடக்கிறதுன்றதை பார்க்கறதுக்கு, தூதுகள் கொடுக்கிறதுக்கு, யூதாசின் வேலை பார்க்கறதுக்கு வருகிறாயா? கவனமாயிரு, மரணம் ஏற்பட்டால் நித்தியத்துக்குமாய் பிரிவாய்.
அப்ப சவக்குழியில இருக்கிறவர்கள் அனைவரும் தேவகுமாரன் இயேசுவின் சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அது எப்பொழுது தெரியுமா? அவர் வந்ததுக்கு பிறகு, 1000 வருஷங்கள் இந்த பூமியில அரசாட்சி செய்ததுக்கு பிறகு, தம்முடைய பரிசுத்தவான்களோடு. அதன் பிறகு சவக்குழியில இருக்கிற அனைவரையும் அவர் அழைப்பார். அங்கே லாசரசின் பெயரை மட்டும் கூப்பிட்டு அழைத்தார். இப்பொழுது எல்லாரையும் அழைப்பார். ஒருவருடைய பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் சவக்குழியை விட்டு வெளியே வருவாங்க. வேதம் அப்படி சொல்லுகிறது. ஏ, நியாய தீர்ப்புக்காக எல்லாரும் வரத்தான் வேணும். முழு பேரும் அவருக்கு முன்பாக வந்து நிற்கத்தான் வேணும். இப்பொழுது இரட்சகர், இப்பொழுது அவர் மன்னிக்கிறவராக, இனிமேல் நீதிபதியாக, நியாயாதிபதியாக வருகிறார். ஆட்டுக்குட்டியாய் வரவில்லை. நோ, coming as judge. மன திரும்பி அம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது இப்ப பிரதர், நாளை இல்லை. நாளைக்கு இல்லை. என்ன சபை சபைன்ற ஒரு சபையை விட்டுட்டு என்ன ஒரு போதையும் பற்றி பேசிக்கொண்டு தெரிகிறாய்? உனக்கு தெரியாது நாட்கள் நெருங்குகிறது என்பதை. உன் வாழ்க்கை சீக்கிரமாய் நாட்கள் முடிகிறது என்பதை நீ அறியாதிருக்கிறாய். சிலருடைய வாழ்க்கையை பார்க்கிறேன். 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் எழுந்திருக்கிறார்கள். வார்த்தையோ படவே இல்லை, இருதயத்தை தொடவே இல்லை. வேத புத்தகம் வைத்திருக்கிறார்கள். இங்குள்ள யாராவது ஒரு சகோதரி அவர்களை எப்படியாவது வஞ்சித்து அவர்களை திருமணம் முடித்து விடலாம். முடியாத காரியம். தேவன் அங்கே அவர்களை வழி நடத்தி ஆசைவாடும் மட்டும் அவர் தெரிவு செய்த பிள்ளைகளை தொட முடியாது. ஆகையினால் இந்த வார்த்தை உன் இருதயத்தை படுகிறதா என்பதை பார். இந்த வார்த்தை உனக்கு இது தற்செயலாக நீ கிடைக்கவில்லை. உனக்கு தேவையானது ஜீவன், சபை அல்ல. யோவான் 11 லாசரஸ் மறித்து போனான். இயேசு 2 நாட்கள் கூட அந்த இடத்திலே தங்கிவிடுகிறார். அவர் வரும் பொழுது அவன் மறித்து 4 நாட்களாய் போய்விட்டது. மாற்றாலும் மரியாளும் சொன்னார்கள், ஆண்டவரே, நீர் இருந்திருந்தால் எங்கள் சகோதரன் மறித்திருக்கவே மாட்டான். அழுதார்கள், புலம்பினார்கள். அவர்களுக்கு நெருக்கமாயிருந்த ஒரே ஒரு சகோதரனை போல நெருங்கிய ஒரு நண்பன் நம்முடைய ஆண்டவர் இயேசு. மார்த்தாளையும் மரியாளையும் லாசருவையும் இயேசு மிகவும் நேசித்தார். உன்னையும் என்னையும் அப்படியே அவர் நேசிக்கிறார். அவர் வந்ததும் அவள் என்ன சொன்னாள் என்பதை பார்ப்போம். யோவான் 11:25 இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான். என்னை விசுவாசிக்கிறவன் செத்து போயிருந்தாலும் அவன் ஜீவிப்பான். அவன் ஏற்கனவே விசுவாசம் உள்ளவனாய் இருந்தால் அவன் சரீரம் மறித்து போனாலும் அவன் தொடர்ந்து ஜீவிக்க போகிறான். அவனுக்கு ஒரு புதிய சரீரம் கொடுக்கப்பட இருக்கிறது. ஆனால் உன் லாசரஸ், உன்னுடைய சகோதரன் என்னை விசுவாசித்தவன், நான் அதை அறிவேன். ஆகையால் நான் அவனை உயிரோடு எழுப்ப போகிறேன், அவன் ஜீவிப்பான் என்று இயேசு சொன்னார். ஏன்? என்னை விசுவாசிக்கிறவன் செத்தாலும் அவன் பிழைப்பான், அவன் ஜீவிப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும், இப்பொழுது நாம் உயிரோடு இருக்கிறோம் இல்லையா, உயிரோடு இருந்து அவரை விசுவாசிக்கிறவர்கள் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பார்கள். இதை விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். நீ யோசிக்கிறாய், எப்படி என்றென்றைக்கும் நாங்கள் சாகாமல் இருப்பது? ஏனென்றால் நீ மரணத்தை விட்டு ஜீவனுக்குள்ளாய் உட்பட்டு இருக்கிறாய். எடுபடுதல் வரும் பொழுது, சபை எடுபடுதல் வரும் பொழுது, உன்னுடைய சரீரம் சடுதியாக ஒரு நொடி பொழுதிலே மாறிப்போம். சபை எடுபடுதல் வராவிட்டால் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை விட்டு பிரியும், நம்முடைய சரீரம் மறிக்கும், நாம் மறிப்பதில்லை. நாம் பிரிவதில்லை. பவுல் சொன்னான், சரீரத்தை விட்டு நான் பிரியும் பொழுது கிறிஸ்துவுடனே கூட இருப்பேன். அதை நான் வாசிக்கிறேன் என்று சொன்னான். ஆனால் இந்த மரணத்தின் ஆவியை கொண்டவர்கள் தான், மரணத்தின் ஆவியிலே தாக்கப்படுகிறவர்கள் தான் சகோதரர்கள் எந்த நேரமும் எதை குறித்து கவலை கொள்வார்கள் தெரியுமா? சவக்காலி,
சவக்கால, சவக்கால இல்லையே, சவக்கால வேணுமே,
சவக்கால கொடுக்க மாட்டோம்.
ஆனால் தேவகுமாரனை கொண்டவர்கள் அவர்களுக்கு தெரியும், இந்த சரீரம் மண்ணுக்குள்ளே போகிறது, இந்த சரீரத்தை விட்டு பிரிவது கிறிஸ்து உடனே கூட நாங்கள் உடனடியாக அங்கே நாங்கள் காணப்படுவோம்.
Absent in the body is to be present with the Lord. பிரிப்பின் முதலாம் அதிகாரத்தில் நீ வாசித்து பார்க்கலாம், அதங்கே போடப்பட்டிருக்கிறது. பவுல் அதை விரும்பினான், ஐயோ நான் இந்த சரீரத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்து உடனே கூட இருக்க நான் வாஞ்சிக்கிறேன், ஆனால் உங்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்பதனாலே நான் இந்த சரீரத்தில் இருக்க வாஞ்சிக்கிறேன். இந்த ரெண்டு வாஞ்சையும் எனக்கு இருக்கிறது, எதை நான் தெரிவு செய்கிறது என்று எனக்கு செய்கிறது இல்லை என்று சொன்னான். ஊழியம் செய்ய விருப்பப்படுகிறேன், அதே நேரத்தில் கிறிஸ்து உடனே கூட போய் கூட இருக்க விருப்பப்படுகிறேன்.
In you, brother. In you that.
யோவான் 6:35 இயேசு சொன்னார், மனிதனுக்கு தேவையான ஒரு ஜீவாப்பம் உண்டு, நாங்கள் சாப்பிடும் இந்த சாப்பாடு அது வயிற்றோடு அது அப்படியே அழிந்து போகிறது, ஒரு கொஞ்சம் மனத்தியானத்திலே அது இல்லாமல் போகிறது. ஆனால் அவர் சொன்னார், அவர் கொடுக்கும் அந்த ஜீவாப்பம் அது நித்திய ஜீவ காலமாய் அவனை காத்துக்கொள்ளும். அவர் சொன்னார், ஆண்டவரே எங்களுக்கு அதை தாரும். அவர் சொன்னார், நானே வானத்தில் இருந்து வந்த ஜீவாப்பம். இப்படி யாராவது சொன்னார்களா? எந்த ஒரு மத தலைவன்,
I am the bread of life, ஜீவாப்பம் நானே,
ஜீவசோறு நானே. இப்போ உனக்கு விடாங்க சோறண்டா கொஞ்சம் கண் தர மாட்டேன்
சொன்னடா, சோறு சொன்னடா,
ஜீவசோறு அவர் தான்,
மற்ற சோறு அது போய்விடும். ஹல்லேலூயா. அவர் கொடுக்கும் அந்த சோறு அவர் ஜீவனுள்ள இந்த வார்த்தைகள் தான். இதை நீ சாப்பிட வேணும், காதால கட்டுட்டு போறதில்லை. இதால கேட்க ஆவி இங்கிருந்து இந்த காதுக்குள்ள ஒரு பேய் வந்து இழுத்து விடும், அதால போயிடும். நீ எழுதி வைத்து கொண்டு போய் ஆராய்ந்து படி, அதை பார், உள்ளே வைத்திரு, அதான் உன்னுடைய வேலை.
இது முடிஞ்சு திங்கக்கிழமை வேலை இருக்குல்ல, அங்க தேவ பிரசன்னத்தை நீ கொண்டு போக வேண்டும். திங்கள் தொடக்கம் சனி மட்டும் பேய் விசாசா தெரிஞ்சு ஞாயிறு வந்தவுடனே படிக்கிறது,
Blessed be the name.
சரி வராது. ஆரிய மாற்றுகிறோம், எங்களை நாங்களையும் மாற்றுகிறோம். யாராவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா, மம்பட்டியோட போகிறாள் சவக்காலைக்கு,
ஏ யார் செத்தது? ஒருவரும் சாக இல்லை, போக்குன்றார்.
மறுபடியும் கேட்குறாய், யார் சாகிறது? பேசாமரி, நான் தான் சாக போறேன்.
அதைத்தான் செய்கிறார்.
ஏமாற்றும் விதமாக நீ சபைக்கு வந்து போகிறாய், ஒன்றுமே செய்கிறது. உன் விளக்கு எரியுதா பிள்ள? உள்ள அவர் கொளுத்தி வச்சு விளக்கு வந்திருக்குதா? மரணம் இருள். யோவான் 1:1-3.
ஓ, ஐ லைக் திஸ் வேர்ட்ஸ். வாழ்க்கையில் மறக்க முடியாத வார்த்தைகள்.
ஆதியிலே வார்த்தை இருந்தார், அது வார்த்தை தேவனிடத்திலே இருந்தார், அந்த வார்த்தை தேவனாய் இருந்தார். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார்.
யார் இந்த அவர்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து.
அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இதோ பார், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது, மரணம் இருள், தேவனுடைய ஜீவன் ஒளி. எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து உள்ளே வர வேண்டும். அவர் ஜீவன் எடுத்து ஒரு ஹேங்கர்சீஃப் மாதிரி உனக்கு கொடுக்கறதல்ல, அவர் உள்ளே வர வேண்டும். அவர் உன் வாழ்க்கைக்குள்ளாய் நீ அழைக்க வேண்டும். ஆண்டவரே என்னால் முடியாது, எனக்குள்ளே வாரும். அவருக்குள் ஜீவன் ஒளி இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. 9வது வசனம், உலகத்தில் வந்து இந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. சோ மனுஷனுக்கு தேவை ஜீவன், மதம் அல்ல. மனுஷனுக்கு தேவை ஜீவன், சபை அல்ல. மனுஷனுக்கு தேவை ஜீவன், போதகர் அல்ல. போதகர் வேணும் நீ ஆளுகை செய்ய கற்பிக்கிறதுக்கு, அவர் ஜீவன் கொடுக்க முடியாது. அவருடைய நாமமே அன்றி மனுஷர்களுக்குள்ளே வேறு எந்த ஒரு நாமமும் நமக்கு கொடுக்கப்படவில்லை. நாம் ரட்சிப்படைவதற்கு, மரணத்தை விழுங்குவதற்கு, அந்த மரண இருளை விழுங்குவதற்கு அவருடைய ஜீவனாகி அந்த ஒளி தேவை. அதோ பரந்த வசனத்தை, எந்த மனுஷனையும் உலகத்தில் வந்த எந்த மனுஷன், பிளாக், பிரவுன், எல்லோ, சைனீஸ், ஜாப்பனீஸ், அமெரிக்கன், போர்ச்சுகீஸ், யூ நேம் இட், தமிழன், பரங்கி, சிங்களவர்கள், எல்லாரும் எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியாக அவர் உலகத்துக்கு வந்தார். அவரை விசுவாசித்து உள்ளே அழைக்கிறவர்கள் அவர்கள் ரட்சிப்பை அடைவார்கள். அந்த மரணம் அகன்று போகும்படிக்கு தேவச்சார். 1 யோவான் 5:12 மிகவும் திறமையான ஒரு அற்புதமான ஒரு வசனம். 1 யோவான் 5:12 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? ரைட், 1, 2, 3. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். தங்கம், அதனால் ஜீவன் வராது. மகனே, தேவகுமாரன் உள்ளே இருக்கிறாரா இல்லை என்பதுதான் கேள்வி. கேள்வி என்ன? தேவகுமாரன் உள்ளேயா வெளியேயா? அவ்வளவுதான் கேள்வி. தேவகுமாரன் உள்ளே இருந்தால் ஜீவன் உள்ளே வந்தது, வெளியே இருந்தால் மரணம் உள்ளே இருக்கிறது. அபாயம், மிகவும் அபாயம். என்னட்ட வந்து நீ ஜபிச்சுட்டு போறதுனாலே ஜீவன் கிடைக்கிறதில்லை. நீயாக உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். நீயாக சரண்டப்பட வேணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையை பொருட்படுத்தும் அது இரட்சச்சாலை என்னை கழுவும். ஆண்டவரே, அப்படியா இனி சொல்ல வேணும்? இப்பொழுது அறிக்கை பண்ணுவாயா? உன் வாழ்க்கையை ஒப்பு வைப்பாயா? யாராவது இங்கே இருந்தாலும் மற்றவர்களும் நீங்கள் சேர்ந்து சொல்லலாம். ஆண்டவராகிய இயேசுவே, என் பாவங்களை மன்னிப்பதற்கு உம்முடைய இரட்சத்தை சிலுவையிலே சிந்தினீர். நான் மரிக்க வேண்டிய இடத்திலே நீர் மரிச்சீர். இந்த நாளிலும் நீர் மரணத்தை வென்று 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தீர் என்று விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கைக்குள்ளே வாரும் இயேசுவே, எனக்குள்ளே வாரும். என்னை பொறுப்படும், உமது இரத்தத்தால் என்னை கழுவும், உமது பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொள்ளும். பிசாசே, என்னை விட்டு அகன்று போ. இயேசுவின் நாமத்திலே மரணத்தின் ஆவி வெளியேறு. இயேசுவின் நாமத்திலே கட்டளை இடுகிறேன். இந்த நாளிலும் இயேசுவை என் கர்த்தராக, தேவனாக, எஜமானாக விசுவாசித்து என் வாழ்க்கைக்குள்ளே ஆண்டவரே உம்மை அழைக்கிறேன். என் ஜெபத்தை
நீர் கேட்டதற்காய் நன்றி கூறுகிறேன். ஆமென். இந்த ஜெபத்தை நீ செய்திருந்தால் கரங்களை தட்டி அவரின் கப்பல்
இப்பொழுது உங்களில் சிலர் மரண வார்த்தைகளை இங்கும் அங்கமாக பேசியிருக்கலாம். அப்படியானால் நான் என்ன செய்வதென்று கேட்கிறாயா? சொல்லிக் கொடுக்கிறேன். முதலில் ஆண்டவரிடத்திலே மன்னிப்புகள். ஆண்டவரே, இப்படியான வார்த்தைகளை நான் பேசினேன், என்னை மன்னித்தருளும். உமது இரத்தத்தாலே நாவை நீர் சுத்திகரிய மாட்டவரே அப்படி நீ சொல்லதற்கு பிறகு இந்த வார்த்தைகளை நீ பல தடவை ஒரு நாளிலே சொல்லலாம். எனக்கு பின்னாலே சொல்லு, நான் சாகாமல் பிழைத்திருந்தேன், கர்த்தருடைய செய்கைகளை எங்கும் அறிவிப்பேன். நான் சாகாமல் ஜீவித்தேன், கர்த்தருடைய செய்கைகளை எல்லா இடத்திலும் நான் அறிவிப்பேன். நான் சாகாமல் பிழைத்திருந்தேன், கர்த்தருடைய செய்கைகளை போகும் இடமெல்லாம் நான் அறிவிப்பேன். எனக்கு வழி சத்தியம் ஜீவன். ஆமென். பிரைஸ் ஹிம் நவ. இன்னும் ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன். நோயா இருக்கிறவர்களோ, மாறாது இருக்கிறவர்கள் அந்த நோய், அல்லது உன் வீட்டிலே நீங்கள் போய் கட்டளையிடாம எனக்கு பின்னாலே சொல்லு, மரணச்சினாவியே இந்த சகோதரியை விட்டு இயேசுவின் நாமத்திலே வெளியே போ. உன் கட்டுக்களை இயேசுவின் நாமத்திலே உடைக்கிறேன், வெளியேறு. அதுதான் உன்னுடைய இராணுவ வார்த்தைகள். மிலிட்டரி கமான் வேர்ட்ஸ்.
அந்த நாமத்தை சொல்லி நீ இயேசுவின் நாமத்திலே அவுட். மறக்காதே, ஒரு காலம் மறக்காதே. தேவன் உனக்காக இதை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை
Oh, my. ஆ